இன்றைக்கு நாம பார்க்க போகின்ற செய்தி சங்கீத புத்தகத்திலே முதலாவது சங்கீதத்திலிருந்து வருகிறது. ஆகவே உங்களுடைய வேத புத்தகம் கையிலே இருக்குமானால் முதலாவது சங்கீதத்தை திறந்து வைத்துக் கொள்ளவும். அந்த சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். அது நீண்ட சங்கீதம் அல்ல, 6 வசனங்கள். அதை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அதுதான் சங்கீதம். ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த மாலை நேரத்தில் இந்த சங்கீதத்தை நீர் வேதத்திலே தந்திருக்கிற இந்த வார்த்தையை சிந்தித்து ஆராய்கிற வேளையிலே நீர் எங்களோடு எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் விளக்கத்தையும் தந்து புரிந்து கொள்ளும்படியாக செய்து எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக செய்யும். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென். கிறிஸ்தவர்கள் எல்லோருக்குமே பிடித்த புத்தகம் சங்கீத புத்தகம். வேற எந்த புத்தகத்தையும் வாசிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா சங்கீத புத்தகத்தை அவங்க வாசிப்பாங்க. அது தியானம் பண்றது, சங்கீத புத்தகத்தை வாசித்து தியானம் பண்றது ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஏன்னா அதுக்கு காரணம், சங்கீத புத்தகம் மனிதனுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருகிறது. ஆகவே அந்த காரணத்துக்காக எல்லோரும் சங்கீத புத்தகத்தை வாசிப்பது வழக்கம். ஆனால் இப்படி வெறும் தியானத்துக்காக நம்ம பயன்படுத்துகிற சங்கீத புத்தகம் ரொம்ப போதனைகளை கொண்டிருக்கிறது. அருமையான போதனைகளை, வேத சத்தியங்களை தொகுத்து தருகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஆகவே சங்கீத புத்தகத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த சங்கீத புத்தகத்துல இந்த முதலாவது சங்கீதம் ஏன் இந்த இடத்தில் இருக்கிறது? 150 சங்கீதங்கள் இருக்கு. அந்த 150 சங்கீதங்கள்ல ஏன் 119 சங்கீதம் முதல்ல இல்ல? அது வேதத்தை பத்தி அவ்வளவு தூரம் பெருமையாக பேசுகிற அந்த சங்கீதம் ஏன் முதல்ல வரவில்லை? 19 சங்கீதம் ஏன் முதல்ல வரவில்லை? உங்களுக்கே பிடிச்ச சங்கீதங்கள் இருக்கலாம், அதெல்லாம் ஏன் முதல்ல வரல? ஏன் முதலாவது சங்கீதம் முதலாவது சங்கீதமாக இருக்கிறது? அது முதல்ல இருக்கு, அப்படியே எடுத்துக்கோன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அப்படி கேள்வி கேட்பது தப்பு இல்ல. ஏன் இந்த முதலாவது சங்கீதம் இந்த இடத்துல முதலாவதாக இருப்பதற்கு காரணம் இருக்கு. ஏனென்றால் இந்த சங்கீதம் வாழ்க்கையிலேயே மிக அவசியமான முக்கியமான பிரச்சனையை இது அலசுகிறதாக இருக்கு. The matters of most importance ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதுக்கு விளக்க உரை எழுதி இருக்கிற ஒருத்தர் அப்படி சொல்றார், ரொம்பவும் அவசியமானது. அந்த மிகவும் முக்கியமான காரியத்தை இந்த சங்கீதம் பேசுவதனால தான் இது முதலாவது சங்கீதமாக இருக்கிறது, அதை ஆரம்பித்து வைக்கிறது. அதுக்கு அடுத்து வருகிற சங்கீதங்களும் அதே விதத்துல ஆவியானவரால் நமக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய ஒரு பெரிய கிரியை தான், ஒரு அற்புதம் தான். ஆகவே இந்த சங்கீதத்துல நம்ம இப்ப பார்க்கிற பொழுது என்ன பார்க்கிறோம்? இங்க 2 மனிதர்களை பார்க்கிறோம். அருமையாக அவர்களை பத்தி சொல்லப்படுகிறது. ஒருத்தனுக்கு பேர் துன்மார்க்கன், அவனுக்கு வேற பேரும் இருக்குது, ஆனா அவனுக்கு பேர் துன்மார்க்கன். மற்றவனுக்கு பேர் நீதிமான், அவனை பாக்கியவானும் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 2 பேர் தான். அந்த 2 பேரை பத்தி இது இந்த சங்கீதம். ஒருவன் நீதிமான், மற்றவன் துன்மார்க்கன். அது மட்டுமல்லாம இந்த சங்கீதம் 2 வழிகளை நமக்கு விவரிக்கிறது. துன்மார்க்கன் போகிறது ஒரு வழி, ஆனா நீதிமான் போவதோ இன்னொரு வழி. மூன்றாவதாக இந்த சங்கீதத்தில் அந்த ரெண்டு பேருக்கும் முடிவு எப்படி இருக்கிறது? இந்த உலகத்தில் துன்மார்க்கனுடைய முடிவு எப்படி இருக்கிறது, அந்த நீதிமானுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்பதை இந்த சங்கீதம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. இந்த ரெண்டு பிரிவாக பிரித்து இவர்களை பார்க்கிற பொழுது சங்கீதக்காரன் வாக்கில் எது நமக்கு முக்கியம் என்பதை காட்டுகிறான். இப்ப இதே விதமா இயேசு கூட பேசியிருக்கிறார். மத்தேயு அதிகாரம் 7வது வசனத்துல வித்தியாசமாக இதே காரியத்தை அவர் வித்தியாசமாக சொல்லி இருக்கிறார். 13-14 வசனங்களை பார்க்கிற பொழுது மத்தேயு 7 அவர் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரியும், வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்ப இதே சங்கீதத்தை இயேசு அங்க இன்னொரு விதமாக சொல்லலையா, அவரும் ரெண்டு வழிகளை காட்டுகிறார். ரெண்டு விதமான முடிவு அந்த வழிகளில் போறவர்களுக்கு கிடைக்க போகிறது, அதான் அவரும் அங்க சொல்லுகிறார். ஆகவே இந்த சங்கீதக்காரன் இந்த இடத்துல இந்த ரெண்டு பேரை பத்தியும் அவர் போகிற வழிகளை பற்றியும் அவருடைய முடிவை பற்றியும் சொல்லுகிற பொழுது அவன் சுற்றி வளைத்து சொல்லவில்லை, நேரடியாக விஷயத்துக்கு வந்து விடுகிறான். நம்ம தமிழ் ஒரு வார்த்தை இருக்கிறதுல பீடிகை போடுகிறது, கேள்விப்படுறீங்களா? பீடிகைன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு விஷயத்தை நேரா சொல்லாம அதை என்னென்னமோ சொல்லி ஆரம்பத்திலயும் ஏன் பெரிய ஷாக்க கொடுத்துருவான், அதனால வேற விஷயங்களை சொல்லி அப்புறம் விஷயத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இந்த சங்கீதக்காரன் செய்யல, அவன் நேரடியாக சொல்ல வருகிற விஷயத்துக்கு வந்து விடுகிறான். ரொம்பவும் தெளிவா தான் சொல்ல வந்ததை யாருக்குமே புரியாம இருக்கார். உண்மையிலேயே சொல்லுகிறேன், இங்க வந்திருக்கிற யாருக்குமே புரியாம இருக்கிறாரு, அந்த விதத்துல தெளிவாக சொல்லுகிறான். பாருங்க, மிக மிக முக்கியமான வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான விஷயத்த சொல்ல போறான். இப்ப அத குழப்பமா சொன்னா எப்படி இருக்கும்? பாஸ்டர்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும் பிரசங்க மேடையில, ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டம் முடிகிற நேரத்துக்கும் வந்து சேர மாட்டோம், அவங்க குழம்பி போயிருவாங்க. அப்படி இருக்க கூடாது. அவ்வளவு முக்கியமான விஷயமாக இருந்தால், அது நமக்கு அவ்வளவு தூரம் முக்கியமாக இருந்தால் அதை தெளிவாக சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். என்னது இந்த முக்கியமான விஷயம்? இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற முக்கியமான விஷயம் என்ன? அவன் சொல்லுகிறான், வாழ்க்கையில ஒரு மனிதன் நீதிமானாக இருப்பது மிக மிக அவசியம். வேற என்னதான் இல்லாட்டியும், பொருள் இல்லாட்டியும், உங்ககிட்ட சொத்து இல்லாட்டியும், வீடு இல்லாட்டியும், எது இல்லாட்டியும், நீங்க நீதிமானாக இருப்பது அவசியம். பேசிக்கிட்டு இருக்கிற நேரமே நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தர் ஞாபகத்துக்கு வர்ற, ஏன்னா வாழ்க்கையில அந்த மனுஷன் அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கு. வேற எது இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஆண்டவர் கொடுக்கிற நேரம் கொடுப்பார். தன்னுடைய மகனை தான் பிச்சை எடுக்க விடுவதில்லைன்னு சொல்லி இருக்கிறாரா இல்லையா? உடைய தலையை பார், அதுல இருக்கிற மயிரெல்லாம் என்னப்பட்டு இருக்கு. இந்த உடவா இலகுவான உதாரணம் யாராலையும் கொடுக்க முடியும். அது ஏன் சொல்றாரு? நீ வணங்குகிற, உண்மையில் அன்பு செலுத்துகிற நான் உன்னை உன்னுடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பேன. ஆனா நம்ம என்ன செய்யறது? அதுல வாழ்க்கையில் எது முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என்னென்னத்துக்கோ முக்கியத்துவம் கொடுக்குறது. ஆனா இங்க இவன் சொல்லுகிறான், நீ நீதிமானாக இருப்பது போல வேறு எதுவுமே வாழ்க்கையில் அவசியம் இல்லை. இதற்கு இன்னொரு வார்த்தை, அது சங்கீதக்காரனுடைய பாஷை, எல்லாருக்கும் புரியும் அந்த காலத்துல. இப்ப நாம இன்னைக்கு என்ன சொல்லுவோம்? நீ விசுவாசியாக இருக்க, நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும், தேவனை அறிந்தவனாக இருக்கணும், அவருடைய வழிகளின் படி போகிறவனாக வாழ்கிறவனாக இருக்கணும். அவன் தான் அவ்விசுவாசி, அவன் தான் கிறிஸ்தவன். வேறு எது இருக்குதோ இல்லையோ, நீ விசுவாசியாக இருப்பது அந்த அளவுக்கு முக்கியமானது. அதை விட வேறு எதுவுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முக்கியமானது இல்லை. அதுல சங்கீதக்காரனுக்கு எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இதை சொல்லுவதற்கு அவன் தயங்குவதில்லை. அவன் நம்ம குழப்பத்துல வைக்கல, ஒரு பீடிகை போட்டுக்கொண்டு சுத்தி வளைத்து வரல, நேரடியாக வந்துகிட்டு வருகிறான். இந்த உலகத்துல மிகவும் முக்கியமானது அவன் விசுவாசியாக இருக்க வேண்டும். வேற என்ன இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்பதை இவன் இங்க சொல்லுகிறான். அவனைத்தான் இவன் நீதிமான் என்று சொல்லுகிறான், பாக்கியவான் என்று கூட சொல்லுகிறான். ஆண்டவர் கூட இப்படி சொல்லியிருக்கார். ஆண்டவர் இயேசு ஒரு நீண்ட பிரசங்கத்தை கொடுத்தார். தான் இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது மலை பிரசங்கம்னு நம்ம சொல்லுவோம். மத்தேயு அதிகாரம் 5-7 வரையும் இருக்கிற நீண்ட பிரசங்கம். அவரு கூட இந்த சங்கீதக்காரன் மாதிரி சுத்தி வளைக்காம நேர வரலையா விஷயத்துக்கு. அது எப்படி ஆரம்பிக்குது? யார் பாக்கியவான்? இந்த பாக்கியவான் பாக்கியவான் அவன் விசுவாசி, அவன் கிறிஸ்தவன், அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அதைத்தான் ஆண்டவர் முதல்ல சொல்லி அந்த மலை பிரசங்கத்தையே கொடுக்கிறார். ஏன் அப்படி செய்கிறார்? வாக்கியல வேறு எதுவும் அதை விட முக்கியமானது இல்லை. நீ பாக்கியவனாக, நீதிமானாக, விசுவாசியாக இருப்பதை போன்ற அவசியமானது வேறு எதுவுமே இல்லை. ஆனா அது சொல்லுகிற பொழுது இந்த சங்கீதக்காரன் அதை இன்னொருத்தனோட ஒப்பிட்டு பாக்குறான். பாருங்க, ஒப்பிட்டு பாக்குறது அவசியம், ரொம்ப அவசியம் இல்லைங்களா? நான் இந்த ஊருக்கு வந்த பொழுது, நான் சின்ன வயசுல இருக்கிற நேரம், எங்க அம்மா தான் எனக்கு இந்த சிற்றுண்டிகள் சொல்லுவீங்க அதுக்கெல்லாம் ஒரு ஆசையை தூண்டி விட்டேன். அப்ப இது வந்து இங்க குஜராத் மத்த நார்த் இந்தியாலாம் போலின்னு சொல்லுவாங்க இல்லையா, POLINE ஆங்கிலத்துல போலி. ரவுண்டா இருக்கும், மஞ்சளா இருக்கும், உள்ளுக்கு நல்ல டேஸ்டா ஸ்வீட்டா இருக்குமே. ஆனா எனக்கு வந்து எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல செய்து கொடுத்த அப்ப இருந்த பேரு உப்புட்டு. அது கர்நாடகாவிலயும் அதே மாதிரி இருக்கும், உப்புட்டுன்னு தான். ஆனா இப்ப ஒருத்தனுக்கும் உப்புட்டுன்னா ரொம்ப தெரியாது. தமிழ்நாட்டுல போய் கேட்டு பாருங்க, நீ சாப்பாட்டையே மறந்துடுறாங்க. உப்புட்டுன்னு சொல்றது இல்ல, போலின்னு பேரு. ஆனா அது வந்து கடைசியில கரூர்ல தான் கண்டுபிடிச்சேன். அந்த முந்தி இருந்த மாதிரியே அப்படி செய்கிறது அங்கதான். அது டேஸ்டா இன்னைக்கும் அதே ஸ்டாண்டர்ட்ல வேற இடங்களும் இருக்கலாம், ஆனா அங்க செய்து கொடுப்பாங்க ஒத்தன்டிக். இந்த போலி அந்த மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மாறிடுச்சு. ஆனா உப்புட்டு உப்புட்டு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. இப்ப அது கூட ரொம்ப அவசியமானதா வாழ்க்கையில? அது ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய அவசியமானது இல்லை. ஆனா இருந்த பொழுதும் வாழ்க்கையில சில முக்கியமான காரியங்கள்னு பாக்குற பொழுது இதை விட வேறு முக்கியமானது எதுவும் இல்லை. இப்ப உப்புட்டை எடுத்து குஜராத்ல இருந்து நான் யோசிச்சு பாக்குறேன். எங்க ஊர்ல ஒரு ஷாப்ல, அது நார்த் இந்தியன் ஷாப், அதுல வந்து இந்த குஜராத் போலி இருக்குது. அது பேக் பண்ணி அதுல 5 இருக்கும், அத எப்படியோ அங்க கொண்டாந்துடுறாங்க. இது எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குதே, சரி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்புட்டு ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கு. ஆனா அது உப்புட்டு இல்லை. அப்ப இது ரெண்டையும் வச்சு கரூர்ல நம்ம வாங்கின உப்புட்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நமக்கு என்ன தெரியும்? சரி, இந்த போலியை விட இது ரொம்ப பெட்டரா இருக்குன்னு தெரியுமா இல்லையா? நம்ம ஒப்புட்டு பார்க்காம இருக்கிறது இல்லை, இல்லாட்டி கொடுத்து ஏமாத்தி விட்டுருவாங்க எதையாவது. ரொம்ப காரியங்களை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். ஒப்பிட்டு பார்க்கிற பொழுதுதான் நமக்கு எது நல்லது எது சிறப்பானது என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். சாதாரணமா நீங்க கூட பாப்பீங்க அத. எனக்கு வந்து எங்க அப்பா ரொம்ப பிசினஸ் மேனா இருந்து துணி கடையெல்லாம் வச்சிருந்ததுனால அதுல கொஞ்சம் ஈடுபாடு கூடிருச்சு சரிங்களா. ஏன்னா ஷாப்புக்கு வர்றத பெஸ்ட் ஷர்ட் முதலாவது எடுத்துருவேனா, இதே ட்ரௌசர் மெட்டீரியல் அப்படி இப்படியே அதை பார்த்து பார்த்து எது நல்லதுன்னு பார்க்க பழகிட்டது. அது ஆபத்தும் இருக்கு என்று சொன்னா, இப்பவும் நல்லதா இல்லாட்டி நான் தொட்டு பார்த்தாலும் எனக்கு தெரியும். அப்படியா தான் பார்த்து வாங்குவேன் இன்னைக்கும் கூட. ஆகவே இன்னொன்னோட ஒப்பிட்டு பாக்குறோம் நல்லதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்னொரோட ஒப்பிட்டு பார்க்காம இருக்க மாட்டோம். அது விசேஷமானது. அந்த மாதிரி தான் இப்ப கூட ஷர்ட் எல்லாம் பார்த்தா எது நல்ல, உங்களுக்கு அப்படிலாம் தெரியாம இருக்கலாம், அது ஷர்ட்டா தான் தெரியும், எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாவே தெரியும் எது நல்லது எது அந்த அளவுக்கு இல்லாததுன்னு ஒப்பிட்டு பாக்குறோம். ஆகவே இப்படி ஒப்பிட்டு பாக்குறதன் மூலமாக ஒருவன் நீதிமானாக, ஒருவன் பாக்கியவானாக, அவன் கிறிஸ்தவனாக விசுவாசியாக இருப்பது எவ்வளவு தூரம் அவசியமானது என்பதை காட்டுகிறான் சங்கீதக்காரன். யாரோடு ஒப்பிட்டு பார்த்து? துன்மார்க்கனோடு ஒப்பிட்டு பார்த்து. இப்ப இந்த நீதிமான்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த நீதிமான்ல இருந்து ஆரம்பிப்போம். அவன் எப்படிப்பட்டவன்? 3 காரியங்கள் அவனை குறித்து சொல்லுகிறேன். அந்த நீதிமானுடைய வாழ்க்கை லட்சியத்தை முதல்ல நம்ம பார்க்கணும். அவனுக்கு இருதயம் எதுல இருக்குது? அவனுக்கு இருதயம் எதில் இருக்கிறது? அவன் ஒவ்வொரு நாளும் அப்படி நீதிமானாக அவன் வாழ்கிற பொழுது அவனை அப்படி இருக்கும்படியாக அவனுடைய இருதயத்திலே எது தூண்டுகிறது? அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் நீதியை குறித்ததாகவும் நீதியை செய்வதாகவும் இருக்கிறதே, அதுக்கு அவனை தூண்டி வழி நடத்துவது எதுவாக இருக்கிறதுன்னு நம்ம கேட்கணும். நான் கூட இப்ப 26-27 வருஷமா நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்கிறேன் சரிங்களா. ரொம்ப வருஷம் 1990 ஆரம்பிச்சு வந்துகிட்டு இருக்கிறேன். அப்ப எல்லாம் வந்த பொழுது இப்ப மத்த வெளிநாடுகள் மாதிரி இங்க கிறிஸ்தவம் இல்லை. ஒரு நல்ல சத்தியங்களை நாம விசுவாசிக்கின்ற பின்பற்றுகிற சத்தியங்களை சொல்லி போதித்து கொஞ்சம் பேரையாவது வளர்த்து விட்டுட்டா நம்ம நாட்டுக்காவது நல்லா இருக்குமேங்கிறதா என்னுடைய நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கம் இன்னைக்கு மாறல, அந்த நோக்கம் இன்னைக்கு மாறல. ஆனா ஆண்டவருடைய கிருபையில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரியான அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அது எவ்வளவு தேவைன்னு உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையும் மாறி அதுதான் வேணும்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பாஸ்டர் மொழியோட கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்பு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அப்படி அந்த ஆசீர்வாதம் கிடைத்தும் ஆரம்பத்துல விசுவாசிகளா இருக்கிற கட்டத்துல எவ்வளவோ உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவருக்காக இருந்தும் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மங்கி போயிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு வேற எதுவும் அத போல ஒரு துயரத்தை ஏற்படுத்துகிறது. ஏன் இவங்க இன்னொரு படி போய் மற்றவங்க மாதிரி இருக்க முடியாது? வாழ்க்கையில மற்ற விஷயங்கள் எல்லாம் பெருசா போய் ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக பணி செய்கிற ஒரு இருதயம், அவருக்காக எது செய்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அதுல போறதுக்கான அந்த ஆர்வமும் வைராக்கியமும் இழந்து போறதுக்கு எது காரணமா இருக்கு? நீங்க தான் கேட்டு பாக்கணும். எது காரணமா இருக்கு? ஏன் என்ன தொடர்ந்து இங்க வர வைத்துக் கொண்டிருக்கிறது? வாழ்க்கையில சலிப்பு ஏற்படாதா? மனுஷனுக்கு ஊழியத்துல சலிப்பு ஏற்படாதா? ஏற்படும். பவுலுக்கு ஏற்பட்ட சலிப்பை விடவா நமக்கு 12 பேரோடையே 30 வருஷமா அவர் கஷ்டப்பட்டு ஒருத்தன் கடைசியில ஆண்டவருக்கு காலவாரி விட்டான், அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற சலிப்பை விடவா நமக்கு ஏற்பட்டுரும். இருந்தாலும் நம்ம இன்னும் கூட இன்னும் நமக்கு ஆண்டவர் சக்தியையும் உடல் வலிமையும் மன வலிமையும் கொடுத்திருக்கிற அளவு முயற்சி செய்து சில பேரையாவது உயர்த்தி விடலாங்கிறது. அன்னைக்கு இருந்த அந்த ஆரம்பத்துல 1990 இருந்த வைராக்கியம் எனக்கு இன்னைக்கும் குறையாம இருக்கு. நான் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேற எது வாழ்க்கையில் அவசியம்? உண்மையிலேயே அதெல்லாம் செய்யாம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நான் பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வீட்டுல சந்தோஷமா இருந்திருக்கலாம், மனைவிய கூட்டிக்கிட்டு ஹாலிடேஸ் இருந்து போயிருக்கலாம் நிறைய. அது ஒண்ணு என் வாழ்க்கையில இல்லை. ஒரு மினிஸ்ட்ரியில ஆரம்ப கட்ட காலத்துல பிள்ளைங்க ரொம்ப சின்னதா இருக்கிற நேரம் இருந்தது. ஆனா என்னுடைய ஊழியத்தின் காரணமாக என்னுடைய குடும்பம் இழந்திருக்கிறது நிறைய. ஆனா எதுக்காக இழந்திருக்கிறோம்ங்கிறதுதான் முக்கியம். எதுக்காக இழந்திருக்கிறோம்? ஆண்டவருக்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை, எதை இழந்தாலும் பரவாயில்லை. பாத்தீங்களா, வாழ்க்கையில எது முக்கியம்? அப்ப இந்த பாக்கியவானுக்கு, நீதிமானுக்கு, இந்த கிறிஸ்தவனுக்கு அவன் நீதிமானாக இருக்க வேண்டும் என்பதுலதான் அவனுக்கு இருதயம் கருத்தே இருந்தது. அவன்தான் விசுவாசி. இப்ப சில பேர் நம்ம ஊர்ல உண்டாக்கி வச்சிருக்கோம் விசுவாசியிலேயே பல தரம். நம்பர் 1, ஒரு நம்பர் 2 கிரேடு, நம்பர் 3 கிரேடு, நம்பர் 4 எல்லாம் இருக்குது. இந்த நம்பர் 1 யாரு? அவன் தான் ரொம்ப பக்திமான். இப்ப இங்க பாக்கியவான் ஒண்ணுதான் சொல்லியிருக்குது. அவங்க சொல்லுவாங்க ரொம்ப பாக்கியவான். அப்படி ஒண்ணு இல்ல, அவன் பாக்கியவான், அவன் நீதிமான், அவன் விசுவாசி. அப்புறம் கொஞ்சம் 4வது கிரேடுலாம் இதுல ஒரு லெவலோட இருந்துட்டு போயிடணும், அதுக்கு மேல போக கூடாது. ரொம்ப பக்தி நாளே கூட இப்படி எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறோம். ஆனா வேதம் அப்படி பாக்கல. 2 பிரிவு தான் இருக்கு, நீதிமான் துன்மார்க்கு. அப்ப இந்த நீதிமானுக்கு இவன் இதுவே வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா அவசியமானதா இருக்கும்படியாக அவனுடைய இருதயத்துல அவனை அதை நோக்கி போக வைத்துக் கொண்டிருப்பது எது? இப்படிதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இருக்கணும். அதுக்கு பதில் இங்க இருக்குது. 1வது வசனத்துல நம்ம அதுக்கான பதில பாக்குறோம். என்ன சொல்லுகிறது 1வது வசனம்? துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாம, பாவிகளின் வழியில் நில்லாம, பரியாசைக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராம. இப்ப இங்க வந்து ரொம்ப ஆச்சரியமானது, இவன் பாசிட்டிவாக நேரடியாக சொல்லாம அந்த விசுவாசியினுடைய இருதயத்திலே அவன் நீதிமானாக இருக்க செய்வது எது, அதை நோக்கி அன்றாடம் போக செய்வது எது என்பதை எதிர்மறையாக சொல்லுகிறான். நேரடியாக சொல்லாமல் எதிர்மறையாக சொல்லுவான். எதிர்மறையாக சொல்றது நல்லது. சில விஷயங்கள் எதிர்மறையாக சொல்லுகிற பொழுது அதை உண்மையிலேயே நேரடியாக சொல்லுவதை எதிர்மறையாக சொல்லுகிறான். அப்ப எதிர்மறையாக சொல்லும் பொழுது அந்த எது செய்ய வேண்டுமோ அதை அது உயர்த்தி காட்டுகிறது. இப்ப பாருங்க, இங்க மூணு விஷயங்கள் இதுல சொல்றான். முதலாவது விஷயத்துல துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்க கூடாது. அவன் நடக்கிறது இல்ல, அதான் அவனுடைய கோல் லைஃப்ல நீதிமானா இருக்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை இங்க காதுக்கு போக, பாவிகளினுடைய வழியில் நிக்காம, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராம. இப்ப நீங்க நினைச்சிட கூடாது, இங்க மூணு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தன் துன்மார்க்கன், இன்னொருத்தன் பாவி, இன்னொருத்தன் பரியாசக்காரன். இவங்களை நம்ம எங்க தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரே ஆளை பத்தி மூணு பேர்ல அவன் அழைக்கிறான். இங்க பேசப்படுகிறது ஒருவன் தான், அவன் யாரு? துன்மார்க்கன். ஏன்னா சங்கீதம் பூரா அவனை பத்தி துன்மார்க்கன்னு தான் சொல்லுகிறான். ஆனா இந்த மூன்று விதமாக இப்படி சொல்லுவதற்கு காரணம் இருக்கிறது. முதலாவது பார்ப்போம், துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல். அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? இந்த துன்மார்க்கன் சொல்லப்படுகிறவன், ஒரு நீதிமான் மற்ற துன்மார்க்கன், அவனுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்கும்? ஒரு துன்மார்க்கனை எடுத்து பார்த்தா, இப்ப நீதிமானுடைய எண்ணப்பாடு நீதியாக இருப்பது, அதிலிருந்து விலகுவதில்லை, அதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம். ஆனா துன்மார்க்கனுக்கு அவனுடைய இருதய நோக்கம் எல்லாம் துன்மார்க்கனா இருப்பதுதான், வேற எதுவுமே இல்லை, அதுதான் அவனுடைய சிந்தனை. இப்ப அடுத்ததாக இன்னொன்னு சொல்லப்படுகிறது, பாவிகளினுடைய வழியில் நில்லாமல். இந்த துன்மார்க்கன் தான் இங்க இன்னொரு பேர் சொல்லியிருக்கு, பாவி. அவன் கேடானவன், ஆனா அவனே தான் சின அவன் பாவியா இருக்கான். இப்ப பாவியனுடைய வழிகளில் நடவாம, முதல்ல ஆலோசனை, இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளின்படி அவனுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்கிறது, அவனுடைய இருதயம் எதை நோக்கி போகிறது, எதை செய்யாம ஆசைப்படுகிறான், அதை காட்டு. அவனே அவனுடைய பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் என்று சொன்னால், அவனுடைய நடத்தைகள், அவனுடைய எண்ணங்கள் மட்டுமல்ல, அவனுடைய இருதய எண்ணங்கள் மட்டுமல்ல, அவனுடைய நடத்தைகள், அவன் வாழ்க்கையில் செய்கின்ற காரியங்கள் எப்படி இருக்கின்றன. இப்ப மூன்றாவது, பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அத சங்கீதக்காரன் அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த துன்மார்க்கனுக்கு எந்த கூட்டம் பிடிக்கும், எங்க இருக்கிறது பிடிக்கும்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, துன்மார்க்கர்கள் எங்க இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதுதான் இங்க பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் எங்க கேலித்தனம் நடக்குதோ, எங்க பாவ செய்கைகள், பாவ பேச்சுகள் எல்லாம் இருக்குதோ, அவருடைய எந்த எண்ணத்துக்கு, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதோ, அப்படிப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட கூட்டத்துலதான் அவனுக்கு என்ன சோகம் கிடைக்கும், அங்கதான் இருப்பான். ஆகவே சங்கீதக்காரன் என்ற மூன்று விதமாக சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒட்டு மொத்தமாக இந்த மூன்றும், பாவம் எவ்வளவு மோசமானது என்பதையும், துன்மார்க்கன் எவ்வளவு மோசமானவன் என்பதையும் நமக்கு காட்டுகிறது. அவனுடைய எண்ணம், அவனுடைய நடவடிக்கைகள், அவன் எங்க எந்த கூட்டத்துல சந்தோஷமா இருப்பான், இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக பாவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுதான் அவனுக்கு பிடிக்கும். இப்ப இத எதிர்மறையாக இதை நம்ம சொல்லி காட்டுவதற்கு காரணம் என்ன? ஏன்னா நீதிமான் என்கிறவன் இந்த இடத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. அவன் நீதியாக இருப்பதென்றால் இத வாழ்க்கையில் அவன் தவிர்க்கணும். அவனுடைய வாழ்க்கை லட்சியமாக ஒரு விசுவாசியினுடைய, ஒரு கிறிஸ்தவனுடைய, ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை லட்சியம் இதுவாகத்தான் இருக்கு. இந்த பக்கம் நான் போயிடக்கூடாது, நான் நீதிமான், நீதியை செய்ய அழைக்கப்பட்டவன், நீதியை என்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும், எந்த ரூபத்திலையும் எப்படி வந்த பொழுதும் இதுல போயிடக்கூடாது. சுவாசிங்கிறது சாதாரணமான பேச்சா போச்சு. இன்னைக்கு ரொம்ப சாதாரண பேச்சா போச்சு. அதை யோசிக்கிறது இல்லை, ஆழமா சிந்தித்து பார்ப்பதில்லை. அது நீதிமானா இருப்பது, இந்த விஷயங்களுக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்காம, எந்த விதத்திலும் இடம் கொடுக்காம இதற்கு தள்ளி நிற்பது, அந்த ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, அந்த நடவடிக்கைகள் இல்லாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்தோடு நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. யங் பீப்புளுக்கெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு தான் சொல்லுவேன், இந்த வாட்ஸ்அப் அது இது யூஸ் பண்றது ஓகே, ஆனா அது ஒரு லிமிட் இருக்கும், அதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டோட இருக்கும். நீ கிறிஸ்தவன் விசுவாசின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு அவிசுவாச பையன் எதையாவது அனுப்புனான்னு அதை ஒரு 20 பேருக்கு அனுப்பி வைக்கலாமா? துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடக்காமல் அவனுடைய சிந்தனைகளை அவன் எப்படி சிந்திக்கிறான்னு தெரிஞ்சிருந்து அவனை தள்ளி வைக்க தெரியாதுன்னு ஒரு கிறிஸ்தவனா சொல்லுங்க. அவாட்டுக்கு ஒரு காமெடியா ஒரு ஜோக் ஒன்று அடிச்சு விடுவான், அது உலகத்து ஜோக்கு. இவருக்கு பேர் கிறிஸ்தவர் நீதிமான் என்று நெத்தியில பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நான் யாருன்னு காட்டுற மாதிரி அதை 20 பேருக்கு அனுப்பி வைக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் செய்யற வேலையாது. ஏன் தம்பி நீ யோசிக்க, அப்படிலாம் அதுல தப்பா இருக்குன்னு பாக்கலீங்களே? அப்ப நீ விசுவாசியா, நீ நீதிமானா? முதல்ல ஒரு கிறிஸ்தவன் யாருன்னு தெரியாமலா நீ கிறிஸ்தவனாக இருக்கிறாய்? அவன் பாவிகளுடைய ஆலோசனை, பாவிகளுடைய சிந்தனை, இவனுக்கு நல்லா தெரியும் பாவியினுடைய சிந்தனை எதுன்னு, இவனுக்கு நல்லா தெரியும். அது எப்படி ஒரு கிறிஸ்தவனுக்கு எது பாவம்னு தெரியாம இருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அது நல்லா அறிந்தவன், உணர்ந்தவன் தான் அவன். அப்படி உணராம இருந்தா அவனுக்கு எங்க போறது போக கூடாதுன்னு தெரியாது இல்லையா? இவன் எப்படி நீதிமானாக இருக்க முடியும்? நம்ம நல்ல நீதிமானாக இருந்து நீதியை செய்வதற்கு பாவம் எதுவென்று தெரிந்து அதில் தள்ளி நிக்க பார்க்க தெரியும். அந்த ஆலோசனைக்கு நம்ம இருதயத்துல இடம் கொடுக்க கூடாது, அதுக்கு இடமே இருக்கக்கூடாது. அவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. அவனுடைய கூட்டம் கேலித்தனமும் கிண்டமும் பண்ணி உலகத்தை சார்ந்த பாவகரமான கூட்டம், அதுல எப்படி நம்ம சந்தோஷம் காண முடியும்? நீதிமானால் அப்படி இருக்க மாட்டான். ஏன் நீதிமான் அந்த நீதியை செய்கிறவனாக, ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவனாக, அந்த சிந்தனையோடு இருக்க வேண்டியவனாக, அதை செய்கிறவனாக, அந்த கூட்டத்துல இன்பம் காணுகிறவனாக அவன் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த மூணு என் வாழ்க்கையில வந்துடக்கூடாது, தள்ளி நிக்கணுங்கிறதுக்காக தான். பாத்தீங்களா, இதுக்கு தள்ளி நிக்காதவன் அவன் விசுவாசி இல்லை. அவன் விசுவாசியா இருக்க முடியாது, இருக்க முடியுமா? சில கிறிஸ்தவர்கள் கூட நம்ம ஊர்ல பணம் வேணும், வேலை வேணுங்கிறதுக்காக எந்த வேலையும் ஏத்துக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஒரு கேம்பிளிங் சோது ஆடுற கூட்டத்துல நம்ம போய் வேலை செய்யலாமா? அது சொல்லியா புரிய வைக்கணும் ஒரு கிறிஸ்தவனுக்கு? போகாது. ரொம்ப பேருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த சண்டேல வேலை செய்யாட்டி வேலை கொடுக்க மாட்டாங்க. அதனால ஒத்துக்கிறது அண்டவர்கள நம்பிக்கை இல்லை, அதை பத்திய உணர்வுகள் இல்லை, அதை சிந்தித்து பார்க்கல. சங்கீதக்காரனப்பா, நீதிமானாக இருப்பது என்றால் 95% நீதியை செய்து 5 விதத்தை தள்ளி வைக்கிறதுக்கு பேர் நீதிமான் இல்லை. அந்த நாளை உருவாக்குன தேவன் அந்த நாளை எனக்கு கொடுக்கும்படியாக கேட்டிருக்கிறாரு. நாமெல்லாம் அந்த நாளை எப்படி வைக்கணுங்கிறதுக்காக முன்னுதாரணமாக இருந்து காட்டி இருக்கிறாரு. அப்ப அந்த நாள்ல ஒரு ஆண்டவரை நீ உண்மையாகவே நேசித்தால் தைரியத்தோடும் பலத்தோடும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த நாள்ல வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ற ஒருத்தரை பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா? ஆண்டவரை காலவாரி விட்டுட்டு இருக்கிறாங்க, ஒரு எண்ணமே இல்லாம. ஏன்? தொட்டு வேணும், தொட்டு கிடைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இளம் வாலிபன், நான் இப்போ ஒரு 24 வயசு இருக்கு, ஒரு ஏர்போர்ட்ல ஒரு நல்ல அவனுக்கு படிச்சுட்டு இருக்கான், ஏர்போர்ட்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சது, இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டு வந்து. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யணும்னு கேள்விப்பட்ட பொழுது அவன் அதை விட்டுட்டான், அதை விட்டுட்டான். ஏன்னா அவன் அந்த ஏர்போர்ட்ல செய்யற வேலை ஞாயிற்றுக்கிழமையில அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எவ்வளவு பேர் செஞ்சுக்கோ. இருந்தாலும் அவன் நீதியானதை தான் செய்யணும், அநீதியை செய்யக்கூடாதுங்கிறதுனால அதை விட்டுட்டான். எத்தனை பேருக்கு கிறிஸ்தவர்களுக்கு அந்த மன தைரியம் இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையாக பார்த்து பாவ ஆவிகளின் ஆலோசனையை கேட்கக்கூடாது, அவனுடைய நடவடிக்கைகளை போகக்கூடாது, அவன் இருக்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதியை மட்டுமே செய்கிறது. அந்த நீதியை செய்கிறதுல ஓய்வுனால ஆண்டவருக்கு கொடுக்கறதும் இருக்கு. அது நீதியானது, அது நீதியானது, அது நமக்காக ஏற்படுத்தப்பட்டது, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய பரிசுத்தத்துக்காக. ஆண்டவர் அவருடைய மக்கள் கூடி வருகிற கூட்டத்தில் இருக்கிறதுக்காக அவர் வருகிறார். அவருடைய விசேஷமான பிரசன்னத்தை அறியும்படியாக செய்கிறார். அப்ப அந்த நாள்ல போயிட்டு வேற எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் ஒரு நீதிமானா பாக்கியவானா எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும்? ஆகவே எது எது அநீதியோ, எது எது அநீதியான சிந்தனையோ, எது எது அநியாயக்காரர்களுடைய கூட்டமோ, அதையெல்லாம் இவன் வாழ்க்கையில தவிர்த்து கொள்ளுகிறான். ஏன் நீதிமானாக இருப்பதற்கு இந்த வழியில் போகக்கூடாது? இந்த சிந்தனையும் இந்த வழிமுறைகளும் இந்த கூட்டத்தோடு நான் சம்பந்தப்படுத்திக் கொண்டால், எந்த ரூபத்தில் சம்பந்தப்படுத்திக் கொண்டாலும் நான் பாக்கியவானாக, நீதிமானாக, விசுவாசியாக இருக்க முடியாது என்பது அவனுக்கு தெரிகிறது. ஆகவே அவன் இருதயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறான், பாத்தீங்களா? அதுக்காகத்தான் சங்கீதக்காரன் இங்கே இதை சொல்லுகிறான். ஆனால் பாக்கியவான்னு சொன்ன ஆங்கிலத்துல இஸ் அ பிளஸட் மேன், அதுதான் ஆண்டவரும் யூஸ் பண்ணி இருக்கிறார் மத்தேயு 5வது அதிகாரத்தில். The happy is the man அப்படின்னு கூட சொல்லலாம் இத. ஆனா என்ன ஹாப்பினஸ்? ஆண்டவர்ல ஹாப்பினஸ், அவனுக்கு சந்தோஷம். அவன் ஆண்டவருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, அவன் நீதிமான். ஆனா அப்படியான அந்த நீதிமான், அந்த சந்தோஷமாக இருக்கிறவன் ஆண்டவருக்குள் எதில் அவனுடைய சந்தோஷம் இருக்கிறது? அதையும் சங்கீதக்காரன் காட்டுறான். அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதது எது? அவன் தள்ளி வைத்திருப்பது எது? முதலாவது வசனம் சொல்லுகிறது. அவன் எதில் ஆனந்தப்படுகிறான், எதில் திளைத்து போயிருக்கிறான், எது அவனுடைய இருதயத்துக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது? இரண்டாவது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இப்ப கர்த்தருடைய வேதம் என்று சொல்லுவது ஆங்கில வேதங்கள்ல பார்த்தா The law of God அப்படின்னு போட்டு, The law, ஆண்டவருடைய கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை. இப்ப அதை இங்க வேதம்னு மாத்தி எழுதியிருக்கார். ஏன் அதை நியாய பிரமாணம்னு சொல்லியிருக்கு? அந்த நேரத்துல அது எழுதப்பட்ட சங்கீதக்காரன் சொல்லுகிற நேரத்துல அந்த நியாய பிரமாணம் தான் அவங்களுக்கு வேதமா இருந்துச்சு. ஆண்டவர் கூட வேதத்தை பிரித்து பழைய ஏற்பாட்டு எது என்று பார்க்கிற பொழுது மோசேயினுடைய நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனம்னு பிரிச்சான். மோசே எழுதிய 5 நூல்கள் ஆரம்பத்தில் இருக்கு, ஆதியாகமத்தில் இருந்து, அது நியாய பிரமாணம். அதுக்கு பிறகு வருகிற தீர்க்க தரிசன புத்தகங்கள், தீர்க்க தரிசனம், ரெண்டும் சேர்ந்ததுதான் பழைய ஏற்பாடு. அன்றைக்கு நியாய பிரமாணங்கள் தான் அவங்க கையில இருந்துச்சு, அதுதான் வேதம். அதுக்கு பிறகுதான் மற்ற வேதங்கள் எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டது. முதல் நூற்றாண்டுல தான் முழு வேதமும் எழுதி முடிக்கப்பட்டது. ஆனா அன்றைக்கு அவனுடைய கரத்துல இருந்த தேவனுடைய வார்த்தையாக இருந்த மோசேயினுடைய 5 நூல்கள், அதுதான் வேதம். அவனுக்கு அதுதான் உயிராக இருந்தது. அவன் சந்தோஷம் கண்டது கர்த்தருடைய வேதத்திலே. பரியாசக்காரர் கூட்டத்தில் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அதை தள்ளி வைத்து அவன் கர்த்தருடைய வேதத்திலே அவன் சந்தோஷப்பட்டான். ஆனா இங்க பாருங்க, இரண்டாவதுல நிறைய சொல்லி இருக்குது. என்ன சொல்லு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. அது ஆங்கிலத்தில் அதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை டெலைட். இ டெலைட், அதுக்கு ரொம்ப பிரியம்னு சொன்னா ஒரு ரொம்ப வைராக்கியத்தோட பிரியமா இருக்கிறது வேற, பிரியமா இருக்கிறது வேற. எனக்கும் உப்புட்டு பிடிக்கும், அதுதான் பிடிக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா? அத போல அவனது ஆழ்ந்த பற்று கொண்டிருந்தான், அதுவே அவனுக்கு பெரிதாக இருந்தது. எவ்வளவு தூரம் பெரிதாக இருந்தது அவனுடைய பிரியம், எப்படிப்பட்டது அத பாருங்க. எப்படி சொல்ல, இரவும் பகலும் அவனுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன். இரவும் பகலும் இங்கேயே நமக்கு ஆபத்து வந்துருதா இல்லையா? இரவும் பகலும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானம் பண்ணுகிறீர்களா? 10 நிமிஷம் கொடுக்கிறது இந்த பெங்களூர்ல வேதத்துக்கு பெரிய கஷ்டமா இருக்கு ரொம்ப பேருக்கு. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் அவன் பிரியமா இருந்தான். அதுதான் அவனுக்கு எல்லாமே. ஆரம்ப காலத்துல நான் கிறிஸ்தவன் வந்த பொழுது வேத புத்தகத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போக எனக்கு ரொம்ப ஆர்வம். அது குன்றி போகாம பாத்துக்கணும், எல்லா இடத்துக்கும் வேத புத்தகத்தை கொண்டு போறேன். கிடைக்கல நேரம் வாசிச்சுக்கலாமே, ஏன்னா அது அதனுடைய நெருக்கம் அதோடு இருக்கிற இது இருக்கும். அதை உற்றுலாமா பார்த்துக்கணும். ஒரு பாஸ்டர் நண்பர் ஒருத்தர் எனக்கு எழுதி கேட்டார், நீங்க போறீங்களே உங்க நீங்க படிச்சு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் அவங்க வேதத்தை மனப்பாடம் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா, மனப்பாடம் பண்றாங்களா? நான் இன்னும் அதுக்கு பதில் எழுதல, நீங்க பிஸியா இருக்கிற நான் எழுதுறேன்னு சொல்லிடுறேன். இப்ப அதை நான் ஆரம்பிச்சு விட்டேன்னா அப்புறம் என்னுடைய வருகையின் காலங்கள் குறியதாக போயிருமே. யாரு செய்யறா வேதத்தை மனப்பாடம் பண்றது? ஒருத்தரை பார்த்திருக்கிறேன் இந்த 26 வருஷத்துல இந்தியாவில். வேதம் அவ்வளவு தூரம் எந்த வசனத்தை சொன்னாலும் பட்டு பட்டு பட்டுன்னு வரும். இரவும் பகலும் தியானம் பண்ணாதான் அப்படி இருக்க முடியும், இல்லாம வராது. இரவும் பகலும் தியானம் பண்ண, ஆனா அவன் தியானம் பண்ணுகிறான். இந்த தியானம்ங்கிற வார்த்தை நமக்கு நல்லா தெரியும், ஆனா பொருள் தெரியாது. நம்மளை பொறுத்தவரை தியானம்ங்கிறது என்னது? அமைதியா ஒரு சாது மாதிரி இருக்கு, இந்த மரத்தடி எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க பாத்தீங்களா, கண்ணையை மூடிட்டு, அதான் மெடிடேஷன். அமைதியா இருக்கிறது, சத்தம் இருக்கக்கூடாது, அதானே தியானம். அப்ப வேதத்துல தியானம் பண்றோம்னா என்னது? சங்கீதத்தை எடுத்து வச்சுட்டு அமைதியா இருந்து கண்ணு தான் ஓடும், மனசு எங்கேயோ இருக்கும். ஆனா இங்க உண்மையிலேயே தியானம்னு சொல்லுகிற வார்த்தை அப்படிப்பட்டது இல்லை. அதுக்கு இங்கிலீஷ்ல மெடிடேஷன். அது என்ன தெரியுமா? எது ரெண்டு நம்ம பொதுவா இல்ல, அமைதி சத்தம், அது ரெண்டும் இங்க இருக்குது. தியானம் பண்ணுகிற நேரத்துல அமைதி இருக்காது, தியானம் பண்ணுகிற பொழுது அந்த சத்தம் இருக்கும். எனக்கு ஒரு அவசியமா ஒரு போன் நம்பர் தேவைப்பட்டது, ஒருத்தர் போன் பண்றாரு, அந்த நம்பரை சொல்றாரு, நான் எப்படியோ குறிச்சு வச்சுக்கிறதுக்கெல்லாம் வழி இருக்கு. இந்த அந்த நேரம் அவசரமா வந்துருச்சு, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரல, உடனே என்ன சொல்ற என்ன செய்யறேன், போனை வச்சுட்டான் மனுஷன், திரும்ப திரும்ப சொல்லி பாத்துக்கிறது இல்லையா, அது மறந்துடக்கூடாது. அது எழுதி வைக்கிற வரையுங்கிறதுக்காக என்ன செய்வோம், அதை வாயில பல தடவை சொல்லி பார்ப்போம், 5, 6, 0 சொல்லி பார்ப்போமா இல்லையா? ஏன்னு சொன்னா அது மறந்துடக்கூடாது, அது அவசியமான நம்பர். ஆகவே அதை ஏதாவது ஒரு பேப்பர் பென் இதுல எழுதி வைக்கிறதுக்கு முதல் அதை பல தடவை நம்ம நமக்குள்ளேயே சொல்லி பார்த்து மனதில் இருத்தி கொள்ளும்படியாக செய்வோம். அதுதான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவன் வேதத்தை பல தடவை அதை வாசித்து சிந்தித்து ஆராய்ந்து அவன் இருதயத்தில இருத்தி கொள்ளுகிறவன், அது ஓடி போய் விடாமல், மறந்து போய் விடாமல், அது தொடர்ந்து இருக்கும்படியாக சொல்லி சொல்லி பார்த்து அதை இருத்திக் கொள்ளுகிறவனாக இருக்கிறான். மெடிடேஷன் அதாங்க அதுக்கு பொருள். நாம சும்மா அவனை அவனை பார்த்து மெடிடேஷனுக்கு அர்த்தம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், வேதத்தை படிக்கிறது இல்ல. இங்க மெடிடேஷன் தியானம்னு சொன்னா அதுதான் அர்த்தம். எங்க அந்த அளவுக்கு ஒரு உழைப்பு இல்லையோ வேதத்தை படிக்கிறது இல்ல, அதை படிச்சு அந்த வசனங்களை நல்லா தெரிந்து கொண்டு அதை சொல்லி பார்த்து வாயில் நம்முடைய காதுக்கே கேட்கும்படியாக சொல்லி பார்த்து அதை இருதயத்துல பதித்து வைப்பது தான் தியானம். இதை செய்கிறவன் தான் பாக்கியவான், செய்கிறான். அப்ப அவன் தள்ளி நிக்கிற காரியங்கள் இருக்கு வாழ்க்கையில், அவனுடைய ஆர்வம் எங்க இருக்குன்னு பாருங்க. அவனுடைய ஆர்வம் எங்க இருக்கு? வேதம், கர்த்தருடைய வேதம், அதுதான் பெருசா இருக்கு. இரவும் பகலும் ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்வீஸ் அதுல கேட்கறதோட ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு செத்துடலாம் பரலோம் போயிடலாம் யோசிக்கிறாங்க. நாங்களாம் உண்மையே செய்யறது. ஆனா இங்க பாக்குறோம் அவன் இரவும் பகலும் அதில் தியானிக்கிறான். இரவும் பகலும் அன்றாடம் வேதத்தில் தியானித்து அதை மனதில் இருத்தி கொண்டு அந்த சிந்தனைகளோடு அவன் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளை எதிர்பார்த்து நிற்கிறான். ஏன் அங்க மேல விளக்கங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. கிறிஸ்தவர்ல பல விதங்கள் இல்ல, ஒரு விதம் தான் ஆண்டவருக்கு தெரிஞ்சது. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் தான் விசுவாசி, இவன் தான் நீதிமான், இவன் தான் கிறிஸ்தவன். அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனை அவனுக்கு தேவையில்லை. பாவிகளுடைய வழிகளில் அவன் போக மாட்டான். அவன் பரியாசக்காரர் கூட்டத்தில் அவனை பார்க்கவே முடியாது. ஆனால் அவன் எதில் ஆனந்தப்பட்டு வைராக்கியத்தோடு தொலைத்து போயிருப்பது கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் அவன் தியானமாயிருக்கிறான். அந்த மாதிரி கிறிஸ்தவரா இருக்கிறீங்களா? அவன் அப்படி இருப்பதற்கு காரணம் என்ன? முதல்ல அந்த முதலாவது வசனத்துல சொன்னதெல்லாம் வாழ்க்கையில அறிவோடும் உணர்வோடும் தவிர்த்து கொள்ளுவதற்கு கர்த்தருடைய வேதத்தில் அந்த அளவு அவனுக்கு அறிவு தேவை. அந்த அளவுக்கு அறிவு தேவை, இல்லாமல் இயலாது. ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம பார்ப்போம். அதுல பவுல் சொல்லுகிறார், அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் உன்ன ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? அப்படி இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு தக்க வேஷம் தெரியாமல், முதலாவது சங்கீதம் 1 வசனம் செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும் உள்ள சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனதிலே மறுரூபமாகுங்கள். மனதில நம்ம எப்படி மறுரூபமாவது? பவுலே, நீ வேதத்துல இரவும் பகலும் தியானித்து அந்த வேத பார்வை உனக்கு இருக்க வேண்டும், வேத கண்ணோட்டம் உனக்கு இருக்க வேண்டும். எதை பார்த்தாலும் நீ இந்த வேத கண்ணாடியில் பார்க்கிறவனா இருக்கிற, வேத கண்ணாடியில பார்க்கிற எந்த காரியத்தையும். ஒரு சூது வாதிகள் நடக்கின்ற இடத்துல வேலை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கிறது? அவனுக்கு வேத கண்ணோட்டம் இருப்பதனாலே அது தப்பு என்று மற்றொரு சொல்றதுக்கு முன்னே அவன் தீர்மானிச்சுக்கிறான். ஆண்டவருடைய நாள் அவசியமானது, அதை தவிர்க்க முடியாது. அந்த நாளில் நான் அவரோடும் அவருடைய மக்களோடும் இருக்கணும். அவனுக்கு எப்படி தெரிகிறது? அவன் வேதத்தை வாசித்து வாசித்து தன்னுடைய இருதயத்தை மனதை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறான். உலகத்தில் இருக்கிற தீங்குகள் எல்லாம் தீங்கு எது என்று அறிய தருவது கர்த்தருடைய வேதம், வேற எதுவும் இல்லை. அந்த வேதம் நமக்கு அறிய தருகிறது. அதை பார்த்து நாம் ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம். எது தவறானது என்பதை வேதம் நமக்கு அறிய தருகிறது. வேதம் இல்லாம தெரிஞ்சுக்க முடியாது. வேதம் நமக்கு தேவை. அந்த அளவுக்கு ஒரு வேத சிந்தனை உள்ளவர்களாக உங்களை மாற்றி கொண்டிருக்கிறீர்களா? இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா இந்த உலகம், பிரபஞ்சம் சமஸ்கிருத வார்த்தை, உலகத்துக்கு இன்னொரு வார்த்தை. இந்த உலகம் தன்னுடைய வழியிலே சிந்திக்கும்படியாக உன்னை இழுத்து விடாமல் உன்னை தள்ளி நின்று காப்பாத்திக்கோ. அதுக்கு வேதம் நமக்கு உதவி செய்கிறது. இந்த உலகத்தை பார்ப்பது லோத்துவுக்கு அப்படி பார்க்க தெரியல. சோதோம் கமோரா அவனுக்கு நல்லா பட்டுச்சு. ஏன் விசுவாசின்னு இருந்தாலும் வாழ்க்கையில பெரிய தப்புகளை எல்லாம் பண்ணினான். ஏன்? உனக்கு ஆபிரகாமட்டியாவது கேட்டு படிச்சிருக்கலாமா இல்லையா? ஆனா நீ எந்த அளவுக்கு தவறுகள் செய்யக்கூடாது, எந்த அளவுக்கு போய்விடலாம், நமக்கு வேத பார்வை இல்லாமல் என்பதற்கு அவன் உதாரணமா இருக்கான். பார்க்கக்கூடிய விதத்துல, ஒரு விசுவாசி பார்க்கக்கூடிய விதத்துல அவன் சோதோம் கொமோராவை பார்க்கல. பார்க்க தெரியணும். ஒரு விசுவாசிக்கு விசுவாச கண்ணோட்டம், விசுவாச பார்வை இருக்கணும். அதுக்கு உங்களை வளர்த்துக்கணும். உங்களுடைய சிந்தனைகள் வேதத்தை படித்து படித்து சிந்தித்து பார்த்து உங்களுடைய இருதயம் வேதமாக இருக்கும்படியா, இல்லாட்டி இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ முடியாது. வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியவானாக, நீதிமானாக, விசுவாசியாக இருப்பதற்கு இவனை போல இதை செய்ய வேண்டும். இவனுடைய பிரியம் எதில் இருந்தது? வேதத்திலே. முதலாவது வசனத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் இல்லை, வேதத்தில் இருந்தது. அதில்தான் அவனுடைய சிந்தனை, அதைத்தான் அவன் மிகவும் முக்கியமானதாக கருதினான். அதை வைத்து தான் எல்லா காரியங்களையும், எது தவறு எது சரியானது என்பதை எல்லாம் அவன் தீர்மானிக்க கற்றுக்கொண்டான். கர்த்தருடைய பார்வை அவனுடைய இருதயம் கர்த்தருடையதாக இருந்தது. அப்படி சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்தவன் அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய வாழ்க்கை லட்சியம் நோக்கம் எப்படின்னு பார்த்தோம். எது அவனை தன்னுடைய வாழ்க்கையில நீதிமானாக இருக்கும்படியாக அவனை வாழ வைத்தது எது, எத்தகைய சிந்தனைகள் பார்த்தோம். இனி அவனை பத்தி நமக்கு மேலும் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது நாலாவது வசனங்கள்ல என்ன சொல்லப்படுகிறது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடத்தப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப முதலாவது இரண்டாவது வசனத்துக்கும் இந்த மூணாவது வசனத்துக்கும் பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கு. ஆங்கிலத்தில் இல்ல, இது எபிரேய பாஷையில இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருந்த பொழுது முதலாவது இரண்டாவது வசனத்தை மூணாவது வசனத்தோடு இணைக்கும்படியாக end ஆங்கிலத்துல சொல்லுவோமே, அப்படி ஒரு வார்த்தை வந்து. ஆனா இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்ல கூட அது இல்ல. ஆனாலும் அவன் என்று ஆரம்பிக்கிறது நல்லது. யார் இந்த அவன்? அந்த இரண்டாவது வசனத்துல சொல்லி இருக்கின்ற பாக்கியவான். அந்த பாக்கியவன் எப்படிப்பட்டவன்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கிறிஸ்தவர்களே, நீங்க இப்படி இருக்கிறீங்களா? உங்களை பத்தி இதெல்லாம் சொல்ல முடியுதா? நீங்க கேட்கணும், நீங்க கேட்கணும். இப்ப எப்ரேய மொழி வந்து ஒரு வித்தியாசமான மொழி. ஒவ்வொன்றையும் அது முதல்ல படமா காட்டு, அப்புறம் சொல்லும், அந்த படத்தின் மூலமாக சொல்லும். அதான் எப்ரேய மொழி. இறைய கல்வியில படிச்ச காலத்துல அதை படிக்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்ட எல்லாம் ஒரு படத்தை பிடிக்கும். ஒரு படம் பிடிச்சிட்டு போட்டோ லாங்குவேஜ், அது ஒரு பிக்சர் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு படத்தை வரைஞ்சி அந்த படத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க ஒரு படமாக காட்டுகிறது இது. அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். இப்ப இந்த மூன்றாவது நாலாவது வசனத்துல சொல்லப்பட்டது போல அவனுடைய வாழ்க்கை இருப்பதற்கு காரணம் முதலாவது இரண்டாவது வசனம். இல்லாம அவன் எப்படி இருக்க முடியாது? முதலாவது வசனத்துல சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் அவனுடைய தான் வாழ்க்கையிலே தவிர்த்து அவற்றை வெறுத்து தள்ளி நின்று இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டது அவன் செய்ததுனால தான் அவன் மூன்றாவது வசனமாக இருக்கிறான். மூன்றாவது வசனம் நமக்கு ஒரு அருமையான ஒரு படத்தை கொடுக்கிறது. இத பத்தி எழுதின ஒரு வேத விளக்க உரையாளர் ஒரு கிறிஸ்தவன்ல நாலு காரியங்கள் காணப்படணும்னு சொல்றார். ஏன்னா இந்த படம் நாலு காரியங்களை காட்டு. அது எப்படிப்பட்ட மரம்? அவனை ஒரு மரமா பார்க்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடத்தப்பட்டு, தண்ணி இல்லாம மரம் இருக்குமா? செடியெல்லாம் இல்ல, தண்ணி வேணும். இதுக்கு தண்ணி நிக்காம கிடைக்குது. அது மட்டுமல்ல, அந்த தண்ணி கிடைப்பதனாலே அது வளமான மரமாக இருக்கிறது. அது தன் கனியை தகுந்த காலத்தில் தந்து இலையுதிராயிருக்கிற மரமாய் இருக்கிறான். அவன் செயல்கள் எல்லாம் வாய்க்கும். என்ன நாலு காரியம் இதுல காட்டப்படுகிறது? ஒரு கிறிஸ்தவனை குறித்து இந்த மர உதாரணத்துல முதலாவது அவன் உறுதியானவன், ஸ்டேபிள் பர்சன், ஸ்டெபிலிட்டி. ஆங்கிலம் இந்த மரத்தை பாருங்க, அதுக்கு தண்ணி பிரச்சனையே இல்லை. எங்க தோட்டத்துல ரெண்டு மரம் இருக்குது, அதுக்கு சரியில்லைன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த மரம் தோலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வெள்ளையெல்லாம் வர ஆரம்பிச்சு அது ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குன்னு தெரியும். இந்த மரத்துல பார்க்க முடியாது, ரொம்ப செழிப்பாரு, ரொம்ப செழிப்பாரு. ஏன்? நேரத்துக்கு தண்ணி கிடைக்குது, நேரத்துக்கு சூரிய ஒளி கிடைக்குது. ஆகவே அது ஒரு செழிப்பான மரம், வளமான மரம். அது அந்த வளமா இருக்கிற மரம் தான் உறுதியா இருக்கும். சில மரங்களை பார்த்தா தோலெல்லாம் வெள்ளையாகிக்கிட்டே போகுது, மேல பார்த்தா கருகுது, இலையெல்லாம் கருகுதுன்னா அதுக்கு என்ன சிம்டம்ஸ் என்ன காட்டுது? ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்காது. ஒண்ணு நம்ம வெட்டிடணும், இல்லாட்டி அது தன்னையே வெட்டிக்கும் இல்லையா. ஆனா ஒரு கிறிஸ்தவன் அப்படியான அடையாளங்களை அவனில் பார்க்க முடியாது. அவன் ஸ்டேபிள் பர்சன், உறுதியானவன். யாரை விசுவாசிக்கிறோம் என்பதில் அவனுக்கு உறுதி இருக்கிறது. அவன் விசுவாசிக்கிற சத்தியங்களில் அவனுக்கு உறுதி இருக்கிறது. அது நம்ம நாட்டில் தான் இல்லையே. கேட்டு பார்த்தா என்ன யார் விசுவாசிக்கிறீங்க சொல்லக்கூட தெரியாது, சொல்லக்கூட தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நம்ம விசுவாசியாக இருந்தா கர்த்தருடைய வேதத்தில் அதனுடைய சத்தியங்கள்ல ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறவன் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியாது. விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவனுக்கும் கத்தோலிக்கனுக்கும் வித்தியாசம் தெரியாதவன் அவன் என்ன சொல்றது? எத்தனை கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க மாத்த கிறிஸ்தவங்களா நினைச்சிட்டு இருக்கிறான். இதை விட ஒரு சிரிக்க வேண்டியது அழுக வேண்டியது கூட சொல்லலாம், வேற ஒன்னும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. அது விசுவாச குறைச்சல். அது உறுதியா இருக்க முடியாது, போயிருவீங்க, தொடர்ந்து நினைக்க மாட்டீங்க. ஸ்டெபிலிட்டி இல்ல. ஏன் ஸ்டெபிலிட்டி இல்ல? ஒரு உறுதிப்பாடு இல்ல. எதை விசுவாசிக்கணும், எதை விசுவாசிக்க கூடாது, இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நீ கற்றுக்கொள்ளவில்லை. வேதத்தை கற்றுக்கொள்ளவில்லை, வேத சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை, வேத கண்ணோட்டத்தோடு இதையெல்லாம் பார்க்க பழகவில்லை. அவர் மனுஷனுக்கு தெரியணும், ஒரு மனுஷனுக்கு தெரியணும். ஸ்டேபிலிட்டி, அவன் உறுதியானவன், எதை கேட்டாலும் அவனுக்கு தெரியும், உறுதி இருக்கிறது. அவன் வளமான மரத்தை போல உறுதியா இருக்கிறான். இரண்டாவது என்னது? அவன் தண்ணி ஓடுகிற நிலத்திலே அருகிலே அது அந்த மரம் வளர்வதனாலே அவனுக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த மரத்துல ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இல்லாட்டி தாங்க அது காஞ்சி கருகும். என்ன அறிகுறி கொடுக்கிறது? சாக போறேங்குது. ஒரு லைட் பச்சை வெள்ளை கரத்துல எல்லாம் தோல்ல எல்லாம் வந்தா டிசீஸ் ஆரம்பிக்குது, ரொம்ப நாளைக்கு நிக்காதுங்குது. ஆனா இது வந்து ஜீவன் இருக்கும். ஒரு கிறிஸ்தவன்ல ஜீவன் இருக்கும். மூணாவது, அவன் கனி கொடுக்கிறவன். அதுல பாக்குறோமா இல்லையா? ஒரு வளமா இருக்கிற மரம் அது தகுந்த காலத்தில் அது கனியை கொடுக்கும். அது மட்டுமல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் வாய்க்காது? அவன் ஆண்டவருக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கிறான். ஈனோக்கு மாதிரி ஆண்டவர் அவனுக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கிறாரே. யார் ஆண்டவருக்கு பிடிக்கும்? உன பிடிக்குமா பிடிக்காதா? ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி, ஒரு நீதிமான, ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆண்டவரில் திளைத்திருக்கிறவன், அவனை அவருக்கு பிடிக்கும். அதனாலதான் அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும். அருமையான ஒரு படம் இல்ல, ஒரு விசுவாசிய பத்தி ஒரு அருமையான படமாக இருக்கிறது இல்லையா? நமக்குலாம் ரொம்ப ஆசை நம்ம விசுவாசின்னு கூப்பிட்டுக்கிறது. ஆனா இருக்கிறோமா? இருக்கிறோமா? எப்படி இருக்கணும்னு வேதம் காட்டுதா இல்லையா? இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைக்கு அடையாளம். ஆண்டவருடைய பிள்ளை இப்படித்தான் இருப்பான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவன் இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன? முதலாவது இரண்டாவது வசனங்கள். அதனால நீங்க கிறிஸ்தவர்களுக்கு பாவத்தை பத்திய அறிவு இருக்கணும். எத்தனை ரூபத்துல எல்லாம் பாவம் வரும், நீங்க எப்படி இருந்தீங்கன்னு பாருங்க. அப்ப அந்த வாடையெல்லாம் நமக்கு இருக்க முடியாது. பரிசுத்தமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தெரியக்கூடாது. மாம்ச இச்சையின் படி அறியாமையின் காலத்தில் வாழ்ந்தீர்களே, அது தொடர்ந்து உங்களை இருக்க முடியுமா? முடியாது. அதை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த சாடியே இருக்கக்கூடாது நம்மள. அப்படி இருக்கிறவன் தான் மூணாவது வசனத்துல சொல்றபடி இருக்க முடியும், வேற வழியே இல்லை. இப்ப இவனுடைய முடிவு என்ன? இந்த நீதிமானுடைய முடிவு என்ன? அஞ்சு ஆறு வசனங்கள்ல வாசிக்கிறோம். துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆகையாங்கிறத பாருங்க. ஆகையா இவன் இப்படி இருப்பதனாலே, இவன் இப்படி இருப்பதனாலே அவனுடைய வழி எப்படி? ரெண்டு பேருடைய வழியும் இங்க காட்டப்படுகிறது. நீதிமானுடைய வழி எப்படி இருக்கிறது? முதல்ல துன்மார்க்கரை இங்க பார்ப்போம். அவங்கள வழி தான் அதிகமா சொல்லப்பட்டு இருக்கிறது. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பு நாளிலே, நியாய தீர்ப்பு தான் எல்லாத்துக்கும் முடிவு கொண்டு வர போறது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையின் படி எல்லோரும் நியாயம் தீர்க்கப்பட போகிறார். துன்மார்க்கர்களாக, தேவனை அறியாதவர்களாக, இயேசுவை விசுவாசிக்காதவர்களாக, உலகத்தின் வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்க போகிறது? நீதிமான்களின் சபையில் அவர்கள் நிற்பதில்லை. வெள்ளரியாடுகள் செம்மறியாடுகள் என்று ரெண்டு கூட்டமாக பிரிக்கப்பட போகிறது இல்லையா? ஆண்டவருடைய ஆடுகள் எல்லோரும் அவருடைய வலப்பக்கத்தில் நிக்க போறாங்க. மற்றவர்கள் பிரித்து வைக்கப்படுவார்கள். எதற்கு? நியாயம் தீர்க்கப்படுவதற்கு. அவர்கள் நீதிமான்களுடைய கூட்டத்திலே இருக்க போவதில்லை. அது மட்டுமல்ல, அவர்களுடைய வழியை பற்றி சொல்லுகிற பொழுது 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். துன்மார்க்கன் 1வது வசனத்தில் இருக்கிறபடி வாழ்வதனால அவன் காற்றுல பறக்கிற பதர் மாதிரி. நம்ம ஊர்ல கிராமத்து பக்கம் போய் பாருங்க, கார்ல நான் பல தடவை போயிருக்கிறேன். போயிருக்கிற பிறகு சில விசேஷமா இருக்கும். என்னன்னா, நடு ரோட்ல அந்த விவசாயம் செய்யறவங்க சில விஷயங்களை கொட்டி வச்சிருப்பாங்க, பயிர்கள் எல்லாம். இப்ப நம்ம இடி நடு ரோட்ல கொட்டி வச்சிருக்கிறானே, ஏறாம ஒதுங்கி போகணும்னா ஏலாது, ரெண்டு பக்கமும் பள்ளமா இருக்கும், நமக்கு ஆபத்து. அப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்க டிரைவரை கேட்டா, அது அப்படித்தாங்க, அது ரொம்ப அவங்களே அடிச்சு அடிச்சு அந்த அரிசியெல்லாம் நிக்கிற மாதிரியும் பதறெல்லாம் போறதுக்கு நம்ம காரை பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா 10 கார் அதுக்கு மேல போயிட்டு போயிட்டு வந்தா என்ன ஆகும், பதர் பதர் என்ன ஆயிரும், விலகி போய்விடும், காற்றில் பறந்து விடும். ஆனா அதே நேரத்துல அரிசி என்ன செய்யும், அந்த இடத்துல இருக்கும். அப்ப பதரை குறித்து என்ன செய்கிறோம், பதருக்கு வந்து சருகு மாதிரி, அதுக்கு தன்னை நிற்கக்கூடிய வல்லமை இல்லை, அது காற்றில அடிபட்டு அங்கும் இங்குமாக பறக்கிறது. துன்மார்க்கன் அந்தபடியாக பறக்கிறவனாக இருப்பான், அவனை நிலைத்து நிற்க முடியாது. காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறவன் அவன். விசுவாசியை குறித்து சொன்ன 4 காரியங்கள் அவனை பார்க்க முடியாது, எந்த விதமான உறுதியும் இல்லாதவனாக இருப்பான். பாத்தீங்களா, அவனுக்கு முடிவு என்ன, ரொம்ப மோசம். ஒரே வார்த்தையில போட்டாச்சு, ரொம்ப சொல்லல, அழிவு அழிவு அழிவுதான் வரும், இல்லாமல் போய்விடுவான். எப்படி இல்லாமல் போய்விடுவான், நித்திய தண்டனையை உணர்வோடு ஆண்டவர்களுடைய தண்டனையை அனுபவிக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட போகிறான். தேவையாது நமக்கு, தேவையா? நீங்களா எங்க இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவை தேவனாக, ஜீவனுள்ள தேவனாக விசுவாசித்து அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்களா? அவருடைய பிள்ளையாக இல்லாமல் எதையோ வணங்கி என்னென்னமோ சிந்தனைகளின்படி எப்படியோ போய்க் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிற பொழுது உங்களுடைய முடிவு என்ன? வேதம் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், அழிவு. அழிவு வருகிற நேரத்துல நம்ம வார்ன் பண்ணுவாங்களா இல்லையா? எங்கேயாவது எர்த்குவேக் நடந்து சுனாமி வருதுன்னா அலாரம் எல்லாம் அடிச்சு வார்ன் பண்ணுவாங்க. சைக்ளோன் வந்தாலும் இப்ப ஆக்லாந்துக்கு வரப்போகுதுன்னு எல்லாம் வார்ன் பண்ணி கடற்கரை பக்கம் இருந்தவங்க எல்லாம் மேடைகளுக்கு போயிருங்க, அழிவு வரப்போகிறது. ஆனா நமக்கு அழிவுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உணர்வே இல்லாதவர்களாக. அந்த அழிவு தேவையில்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வா, என்னை விசுவாசி, என்னை நம்பு, உன்னை அழிவில் இருந்து காப்பாற்றுவதற்காக நான் மனித பிறப்பெடுத்து வந்தேனே. உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்காக, உன்னுடைய பாவங்களை என்மேல் தாங்கி, உன்மேல் இருக்கின்ற தேவ கோபத்தையும் என்மேல் தாங்கி, தேவனாகிய நான் தேவனும் மானுடனுமாக கல்வாரியிலே உன்னை உன்னுடைய பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக, உன்னை நீதிமான் என்று ஆண்டவர் கர்த்தர் அறிவிக்க செய்யும்படியாக நான் என்னை பலியாக கொடுத்தேனே. என்னை நீ விசுவாசிப்பாயானால் நீ நீதிமானாகலாம். அது ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது? பாவம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுதா? எவ்வளவு இறுக்கமா பிடிச்சு வச்சிருக்குன்னு தெரியுதா? ஆண்டவரை பத்தி சிந்திக்கிற இருதயமாக இல்லாமல், உணர்வு கூட இல்லாமல் வச்சிருக்கிறது தான் பாவம். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் அதுல இருந்து விடுதலை கொடுக்க முடியும். இயேசு மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். இயேசுவை சுவாசிக்கிற பொழுது அந்த விடுதலை நமக்கு கிடைக்கிறது. ஆனா அதே நேரம் நீதிமானுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா அது அருமையான வாழ்க்கை. எவ்வளவு அருமையா சொல்லப்படுகிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? அவனை பற்றி அவருக்கு தெரியும், அவனுடைய எல்லா வழிகளையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஏன்? அவனுடைய சிந்தனையில் அவர் இருக்கிறார், அவனுடைய தீர்மானங்களில் அவர் இருக்கிறார், அவன் செய்கிற எல்லாவற்றிலும் அவர் இருக்கிறார், அவனை விட்டு பிரிந்து போய் விடாமல் அவனோடு இருக்கிறார். He knows him, he knows his ways. அவனுடைய வழிகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஏன்? அவர் இல்லாமல் அவன் எந்த தீர்மானத்தையும் எடுப்பதில்லையே, அவரை பற்றியே சிந்தனை உள்ளவராக இருக்கிறானே. எந்த தீர்மானத்தை வாழ்க்கையில எடுக்கின்ற பொழுதும் அவருக்காக, அவரை வைத்தே அந்த தீர்மானங்களை எடுக்க பழகி கொண்டிருக்கிறானே. அதனாலதான் தேவன் அவரை அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிற மக்கள் அவரை விட்டு போக மாட்டார், அவர் அவர்களை போகவும் விட மாட்டார். அவன் இறுதி வரை நிலைத்திருக்கிறவனாக இருப்பான். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், அவரோடு இருக்கிறார். இங்க யாரு துன்மார்க்கரா நீதிமானா? எந்த யாரை சேர்ந்தவர்கள் நீங்க? நீதிமான்களாக, பாக்கியவான்களாக, விசுவாசிகளாக இருக்கிறீங்களா? இல்ல அந்த கூட்டத்துல இல்லாம முதலாவது வசனம் சொல்றபடியான கூட்டத்துல இருக்கிறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் பெரிய பாவம் செஞ்சிடலையே, பாவியாக இருந்தாலே போதும் ஆண்டவரை தெரியாம. பாவத்துல பெரிய பாவம் இருக்கத்தான் செய்யுது, ஆனா பாவம் பாவம், அது பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் ஆண்டவரை இருதயத்துல விசுவாசிக்காமல் இருப்பதே பாவம். அவரை விட்டு பிரிந்து போய் வாழ்ந்து கொண்டிருப்பது பாவம். அவருடைய சிந்தனைகள் நம்முடைய சிந்தனைகளாக இல்லாமல் இருப்பது பாவம். நமக்காக மட்டும், இந்த உலகத்துக்காக மட்டும் நாம் வாழ்வது பாவம். அதனாலதான் நம்ம செய்கிற அத்தனையிலும் ஆண்டவர் இல்லாமல் இருக்கிற பொழுது நாம் பாவியா இருக்கிறோம். நாம் வாழ்வது அவருடைய மகிமைக்காக என்று இல்லாமல் இருக்கிற பொழுது அதற்கு பெயர் பாவம். அப்படி இருக்கணுமா? ஏன் இருக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ நீதிமானாகலாம், நீ பாக்கியவனாகலாம், நீ விசுவாசியாகலாம். இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி நீ விசுவாசிக்கிற பொழுது நீ நீதிமானாக இருக்க முடியும். நீ செய்வதெல்லாம் கூட வாய்க்கும். அதான் சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகிறான். இப்ப தெரியுதா ஏன் முதலாவது சங்கீதம் முதலாவதா இருக்குன்னு? வாழ்க்கையில இதை விட முக்கியமானது எது இருக்கிறது? அதோட தான் அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. ஏன் இதுல நீங்க கோட்டை விட்டு விட கூடாது? எங்க இருக்கிறாய் என்று உன்னுடைய இருதயத்தை சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து இருக்க வேண்டிய இடத்திலே நீ நீதிமானாக ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் உங்களோடு கூட பேசட்டும், ஜெபம் பண்ணும். அற்புதம் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, நீதிமான் யார், துன்மார்க்கன் யார் என்பதை எல்லாம் எங்களுக்கு விளக்கி தந்திருக்கிறீர்கள். நீதிமான் உம்மால் அறியப்பட்டவன், நீர் அறிந்திருக்கிறவன். அவருடைய இருதயத்தை நீர் மாற்றி உம்முடைய இருதயமாக, உம்மை சிந்திக்கிற இருதயமாக, நீதிமானுடைய இருதயத்தை நீர் அரவணைத்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினுடைய கிருபையினாலே அவன் மறுபிறப்பு அடைந்தவனாக, நீதிமானாக, உம்முடைய வேதத்தில் திளைத்திருக்கிறவனாக, இரவும் பகலும் அதில் தியானிக்கிறவனாக, அதையே தன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறவனாக இருக்கிறார் ஆண்டவரே. துன்மார்க்கன் அப்படிப்பட்டவன் அல்ல என்று காட்டியிருக்கிறேன். இங்கு இருக்கிறவர்கள் உம்மை அறியாதவர்கள் இருந்தார்களானால் அவள் தொடர்ந்தும் பாவிகளாக, துன்மார்க்கர்களாக இல்லாமல் இருக்க நீர் கிருபை பாராட்டும். அவர்களோடு கூட பேசும், அவருடைய இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் வேதம் இங்கே சொல்லி இருக்கிறபடி இருக்கின்ற இருதயத்தை அவர்களுக்கு கொடு. இத்தனை நாட்களாக தவறு செய்திருந்தாலும் அவர்கள் சரியானபடி சங்கீதக்காரன் காட்டி தருகிறபடி அவர்கள் வாழ்வதற்கு நீர் கிருபை பாராட்டி உம்முடைய ஆவியின் மூலமாக அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.